ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைய இனிமையான மாலைப்பொழுதில் நம்ம எல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கோம். ஸோ இன்றைக்கு வந்து மிக மிக மங்களகரமான நாள், கௌடி வைஷ்ணவர்களுக்கு மிகவும் முக்கியமான திருநாள் இன்றைக்கு. ஸோ இன்றைக்கு வந்து ரெண்டு ஆச்சாரியருடைய மறைவு தினம், ஒருத்தர் வந்து ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர், இன்னொருத்தர் வந்து கதாதர் பண்டிட். நம்ம இன்னைக்கு காலையில் வந்து பக்தி வினோத் தாக்கூருடைய லீலைகளை பற்றி படித்தோம். பக்தி வினோத் தாக்கூர் வந்து இந்த சம்பிரதாயத்தில் எவரோ ஒரு முக்கியமான ஆச்சாரியர். அவருடைய காலகட்டத்தில் எப்படி வைஷ்ணவம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தது, அது எப்படி பக்தி வினோத் தாக்கூர் வந்து திரும்பவும் ரொம்ப சிரமப்பட்டு நல்லா வளர்த்து இது பண்ணார் அப்படிங்கிறத இன்னைக்கு காலையில் நம்ம படித்தோம். பக்தி வினோத் தாக்கூருடைய வைபவங்கள், அவருடைய மகிமைகள், அவருடைய அற்புதமான அந்த இந்த சம்பிரதாயத்துக்கு அவர் செய்த படைப்புகள், அவருடைய ரைட்டிங்ஸ், அவருடைய புஸ்தகங்கள். பக்தி வினோத் தாக்கூர் வந்து 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதி கிருஷ்ணவர் வந்து பிரச்சாரம் பண்ணார். ஓரொரு கிராமத்திலும் நகரத்திலும் வந்து நாமகட்ட மையங்களை நிறுவி மிக அற்புதமாக வந்து கிருஷ்ண பக்தியை வந்து எல்லாருக்கும், எல்லா சாதாரண மக்களுக்கும் போய் சேர்கிற அளவுக்கு பக்தி வினோத் தாக்கூர் வந்து மிக அற்புதமான ஒரு காய்கறி பண்ணியிருந்தார். ஸோ இன்றைக்கு காலையில் வந்து நம்ம பக்தி வினோத் தாக்கூருடைய மகிமைகளை பேசணும், பகிர்ந்துக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம கதாதர் பண்டிதர் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கதாதர் பண்டிதர் எப்படி இந்த பூமியில் தோன்றினார், அவருடைய வைபவங்கள் என்ன, அவருக்கும் சைதன்ய மகாபிரபு எந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றம் இருந்தது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இப்போ நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சாஸ்தா ஸ்வயம் பகவான், முழு முதற் கடவுள். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த பௌத்திக உலகத்தில், குறிப்பாக கலியுகத்தில் வந்து நாம சங்கீர்த்தனத்தை தொடங்கிறதுக்காகவே வந்து தன்னுடைய சகாக்களோடு தோன்றினார். கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம் ச அங்க உபாங்காஸ்திரம் யஜ்யம் சங்கீர்த்தன பிராய இதிக்கு ஸ்மேதசரா. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சகாக்களோடையும் தன்னுடைய அஸ்திரங்களோடையும் அம்சங்களோடையும் வந்து கலியுகத்தில் தோன்றி நாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் செய்தார். அப்போது சைத்தன்ய மகாபிரபு சேவையில், அவருடைய சேவையில், அவருடைய விஷன், அவருடைய நோக்கத்தை பூர்த்தி செய்கிறதுக்காக அவருடைய சகாக்கள் வந்து பூலோகத்தில் தோன்றினாங்க. அப்படி பகவானுடைய அஞ்சு தத்துவங்கள், கிருஷ்ணருடைய அஞ்சு தத்துவங்கள் வந்து பஞ்ச தத்துவம் நம்ம சொல்கிறோம். பஞ்ச தத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்த ரூபஸ்வரூபகம் பக்த அவதாரம் பக்தாக்கியம் நமாமி பக்த சக்திகம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ராதா அண்ட் கிருஷ்ணா, ராதா கிருஷ்ணர் சேர்ந்து பகவானே ஸ்வயம் பகவான் சைத்தன்ய மகாபிரபு. அப்புறம் அவருடைய ஸ்வரூபம், சைத்தன்ய மகாபிரபு முதல் விரிவம் வந்து ஸ்ரீ பலராமர் நித்யானந்த பிரபு. அதுக்கப்புறம் பகவானுடைய அவதாரம் ஸ்ரீ விஷ்ணு, அதாவது விஷ்ணு அவருடைய அவதாரமாக ஸ்ரீ அத்வைதாச்சாரியர். அதுக்கப்புறம் பக்தர் ஸ்ரீ நாரத முனிவர் வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூராக தோன்றினார். அப்போ பகவானுடைய சக்தி ஸ்ரீமதி ராதாராணி, கிருஷ்ணருடைய ஆனந்த சக்தி, கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தி, கிருஷ்ணருடைய ஹலாதினி சக்தியான ஸ்ரீமதி ராதாரணி வந்து கதாதர் பண்டிதாக தோன்றினாங்க. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏற்கனவே ராதையும் கிருஷ்ணரும் சேர்ந்து தான் கிருஷ்ண ராதா கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, ராதா கிருஷ்ண நகையன்யா, ராதே கிருஷ்ணன் ரெண்டு பேர், அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்தால் ராதையும் கிருஷ்ணன் சேர்ந்தா சைத்தன்ய மகாபிரபு. அப்போ ஏற்கனவே ஸ்ரீமதி ராதாராணி, சைத்தன்ய மகாபிரபு ரெண்டு, கிருஷ்ணர் ரெண்டும் ஒன்றாக இணைந்து தான் சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றியிருக்காரும்போது, அப்போ ஏன் திரும்பியும் ஸ்ரீமதி ராதாராணி கதாதர பண்டிதராக தோன்றணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். எதனால திரும்பவும் ஸ்ரீமதி ராதாராணி கதாதர பண்டிதராக தோன்றினார். ஸ்ரீமதி ராதாராணி பக்தர்களே மிக உயர்ந்தவங்க, மிக உன்னதமானவங்க. ஸ்ரீமதி ராதாராணியோடைய பக்தி தோண்டு, அவங்களுடைய அன்பினுடைய ஆழம் வந்து கிருஷ்ணராடக்குள்ள அளவிட முடியாது. அந்தளவுக்கு அவங்க கிருஷ்ணர் மேலே தூய்மையான அன்பு வெளிப்படுத்தக்கூடியவங்க. அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய பக்தி தோண்டு வந்து ஆழமற்றது, ஆழமே சொல் இவ்வளவுதான் நம்ம அளவிட முடியாது, எல்லையற்றது, எல்லையற்ற வைபவங்கள், எல்லையற்ற ஆன்மீக ஆனந்தம் ஸ்ரீமதி ராதாராணி இடத்துல இருக்கு. அப்போ அந்த எதுக்குமே வரம்பு இல்லை, எல்லையற்ற சக்திகள் படைத்த ஸ்ரீமதி ராதாராணி எப்பவும் கிருஷ்ணருடைய சேவையில் அவரை திருப்திப்படுத்துறது தான், பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதான் ஸ்ரீமதி ராதையுடைய மிக மிக உன்னதமான நோக்கமாக இருக்கு. அப்போ ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணரோடு இணைந்து சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றினாலும், ஸ்ரீமதி ராதாராணி வந்து கதாதர பண்டிதராக தோன்றி இன்னும் அந்த லீலையில் வந்து மேலும் கிருஷ்ணருடைய கைங்கரியத்தில் சைத்தன்யாவுடைய சேவையில் இன்னும் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீமதி ராதாராணியாக தோன்றினார். ஸ்ரீமதி ராதாராணி வந்து கதாதர் பண்டிதராக தோன்றினாங்க. ஸோ கதாதர் பண்டிட் விரேந்திர பிராமண குலத்தில், அதாவது பங்களாதேஷில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கிராமம், பேலாதி கிராமம். ஸோ பேலதி கிராமங்கிற இடத்துல வங்காளதேசத்தில் வந்து ஒரு வீரேந்திர பிராமண குடும்பத்தில் வந்து தோன்றினார். அவருடைய அப்பாவுடைய திருநாமம் வந்து மாதவ் மிஸ்ரா, அம்மாவுடைய பேர் வந்து ரத்னாவதி தேவி, ரத்னாவதி தேவி. ஸோ மாதவ் மிஸ்ருக்கும் ரத்னாவதி தேவிக்கும் ரொம்ப அழகான ஒரு குழந்தையாக வந்து கதாதர பண்டிட் தோன்றினார். அவருடைய சகோதரர் பேர் வாணிநாத் மிஸ்ரா. ஸோ இவங்க மேற்கு, அதாவது பங்களாதேஷில் தோன்றினாலும் ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க வந்து நவதீபத்துக்கு குடிபெயர்றாங்க, நவதீபத்துக்கு மாறி வந்துடுறாங்க. அப்போது இந்த மாதவ் மிஸ்ரரும் ரத்னாவதி தேவியும் வந்து சச்சி மாதாவுக்கும் ஜெகநாத் மிஸ்ருக்கும் மிக நெருக்கமாக இருக்காங்க. எப்பவுமே அவங்க கூட இருக்காங்க. அவங்க வந்து இந்த கௌரங்கா, அதாவது நிமாய், குழந்தை நிம்மாயை வளர்க்குறதுல ரொம்ப உதவியாக இருக்காங்க. இப்படி அவங்க வந்து அவங்களுடைய ஃபேமிலி இந்த ரெண்டு ஃபேமிலி ஒன்றாக அப்படியே பழகின்னு இருக்காங்க. அப்போ கதாதர் வந்து சின்ன குழந்தை, சின்ன பையன். அப்போ நிம்மாய் பண்டிட் கதாதரும் ஒரே ஸ்கூலில் ஒன்றா படிக்கிறாங்க ஒன்றா விளையாடுறாங்க. இப்படி சின்ன வயசுலேருந்தே தன்னுடைய குழந்தை பருவத்திலேருந்தே வந்து கதாதர் வந்து சைத்தன்ய மாப்பு கூட நிம்மாய் கூட வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. ரெண்டு பேரும் அன்பு பரிமாற்றம் பண்ணுறாங்க, ஒன்றா விளையாடுறாங்க, ஒன்றா லீலைகள் பண்ணிட்டு இருக்காங்க பால்ய பருவத்தில். ஸோ இப்படி கதாதர் பண்டிட் வந்து சின்ன குழந்தையிலேருந்தே சைத்தன்ய மாப்பு லீலையில் பங்கெடுக்கிறார். அப்புறம் சைதன்ய மகாபிரபு நிம்மாய் பண்டிட், அதாவது அங்கே பக்தர்கள்லாம் வைஷ்ணவர்கள்லாம் வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுறாங்க, கிருஷ்ணனுடைய நாமசங்கீர்த்தனை பண்ணுறாங்க. ஆனால் சைதன்ய மகாபிரபு ஆரம்ப காலத்தில் வந்து கிருஷ்ணனுடைய நாமசங்கீர்த்தன லீலையை தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து சைதன்ய மகாபிரபு வந்து என்ன பண்ணார்னா, ஒரு கற்றறிந்த பண்டிதர் எப்படி நடந்துக்கிறோம் அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே விளையாட்டா அப்படியே கர்வமாக நடந்துக்கிறார் நிம்மாய் பண்டிட். ஸோ அது நிம்மாய் பண்டிட் என்ன பண்ணுவார், சைத்தன்ய மகாபிரபு பக்தர்லாம் வந்து கொஞ்சம் சீண்டி பார்ப்பார், அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட வாதம் செய்வார், சாஸ்திரங்கள் வந்து முக்தி என்ன என்னது, முக்தியை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வேணுனே அவங்களுக்கு வம்புக்கு எழுத்து அவங்கள வந்து வரட்டு தத்துவங்களால் அவங்கள வந்து கேலி பண்ணுவார். அப்போ இவங்க வந்து நிம்மாய் பண்டிதை பார்த்தாலே, ஐயோ இவரா, இவர் வந்து சும்மா சாஸ்திரத்துக்கு நம்மளை ஆர்கியூமெண்ட் நம்மளை வாதத்தை கூப்பிட்டு நம்மளை கேலி பண்ணுவார், நம்மளை அவமானப்படுத்துவாருன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தாலே எல்லாம் ஓடிடுவாங்க. குறிப்பாக முகுந்த தத்தா வந்து சைத்தன்யமா அவர் பார்த்தாலே அங்கேருந்து ஓடிடுவார். ஏன்னா இவர் கூப்பிட்டு வச்சு அபராதம் செய்வார், ஆக்சுவலி அபராதம் இல்லை, அவர் வந்து வேணுனே வந்து ஏதாவது சாஸ்திரத்துக்கு இவரை பேசி ஜெயிக்க முடியாது, இந்த நிம்மாய் பண்ணிட்டு வந்து நம்ம பேசிலாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை கண்டாலே எல்லாம் ஓடிடுவாங்க. அப்போ ஒரு நாள் நிம்மாய் பண்ணிட்டு என்ன பண்ணார், கதாதர்ட்ட போய், கதாதர் நீ வந்து இவ்வளோ கிருஷ்ணன் மேலே இவ்வளோ பக்தியாக இருக்கே, நீங்கள் சொல்லு முக்தினா என்னது. கதாதர் சொல்கிற முக்தினா வந்து நம்ம வந்து நம்முடைய ஆதாரமாக நிலை அடையிறது, கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுறது. தன் சைத்தன்ய மாப்பு இல்லை இல்லை, முக்திங்கிறது வந்து சாஸ்திரத்தில் அப்படி சொல்லியிருக்கு இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுவார். தன் கதாதரும் ஐயோ இந்த பிராமணர்கிட்ட பேசிலாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அமைதியாடுறார், அமைதியாகி பேசாமல் இருந்துடுறாரு. தென் ஓகே, இன்றைக்கி நீ பேசாமல் இருக்கலாம், நாளைக்கு நீ வரணும், நாளைக்குவா நான் திரும்ப உங்கள்கிட்ட வாதம் செய்வேன். ஸோ இப்படி சைத்தன்ய மகாபிரபு நிம்மாய் பண்டிதராக இருந்தப்போ இந்த லீலைகளை புரிஞ்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த நிம்மாய் பண்டிதர் அப்படியே இந்த நவதீபத்தில் பூரா வளம் வந்து எல்லா பக்தர்லையும் வந்து இந்த மாதிரி கேலி பண்ணி அவங்ககிட்ட வாதம் செய்யும்போது இவருடைய அந்த வாத திறமை, இவருடைய அந்த இலக்கண சமஸ்கிருத இலக்கண புலமை, இவருடைய அந்த புத்தி கூர்மை இதெல்லாம் பார்த்து ஸ்ரீவாஸ் தாக்கூரார், கதாதர் பண்டிட், முகுந்த தத்தா இவங்களும் நினச்சிட்டாங்க, இந்த நிம்மாய் பண்டிட் வந்து இவ்வளவு புத்தி கூர்மை உள்ளவராக இருக்கார், இவ்வளவு சாஸ்திரம் படிச்சிருக்காரு, இவ்வளவு அறிவுள்ளவராக இருக்காரு, இவர் வந்து கிருஷ்ண பக்தராக இருந்தால் எப்படி இருக்கும், இவர் கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணி வைஷ்ணவராக இருந்தால் எவ்வளோ ஒரு அற்புதம் நடக்கும், எவ்வளோ பேரை வந்து இவர் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்த முடியும் அப்படின்னு எல்லாரும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஸோ இவருடைய இந்த நிம்மாய் பண்டிதம் எப்படியாவது வைஷ்ணவர் ஆகணும் அப்படின்னு எல்லாரும் பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஸோ இப்படி இந்த ஒரு லீலை நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் வந்து எங்கள் நவதீபத்துக்கு வந்து ஈஸ்வரபுரி வர்றார். ஈஸ்வரபுரி மிக உன்னதமான பக்தர், மாதவேந்தபுரியுடைய சீடரும், மிக உன்னதமான கிருஷ்ணர் மேலே தூய்மையான அன்புள்ள ஒரு சிறந்த வைஷ்ணவர், ஒரு தூய்மையான வைஷ்ணவர் ஈஸ்வரபுரி. அவர் நவதீபத்தில் வந்திருக்கும் போது அவருக்கு பக்தர்கள்லாம் சேவை பண்ணுறாங்க, அவர்கிட்டருந்து பாகவதம் கேட்குறாங்க, அவருக்கு கைங்கரியம் பண்ணுறாங்க. அப்போ கதாதர் பண்டித் வந்து ரொம்ப எளிமையாக, ரொம்ப பணிவாக, ரொம்ப அடக்கமாக ஈஸ்வரபுரி கைங்கரியம் பண்ணுறாரு, அவர்கிட்டருந்து நேரம் தினமும் பாகவத கதைகள்லாம் கேட்குறாரு. இப்போ சைத்தன்ய மாப்பிளும் அதில் வந்து கலந்துக்குவார். அப்போ சைத்தன்ய மாப்பி அழகு, அவருடைய எளிமை, அவருடைய அந்த தேஜஸ் எல்லாம் பார்த்து ஈஸ்வரபுரி வந்து அவரை வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, கதாதர் பண்டிதோடைய அந்த பணிவு, அவருடைய எளிமை, அவருடைய அடக்கம் இதெல்லாம் பார்த்து ஈஸ்வரபுரி வந்து தான் சொந்த கையில் தானே எழுதின கிருஷ்ண லீலாமிர்தா அப்படிங்கிற புஸ்தகத்தை வந்து அவருக்கு சொல்லிக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த புஸ்தகத்தை அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்குறாரு. இப்படி ஈஸ்வரபுரியோடைய முழு கருணையும் வந்து கதாதர் பண்டிட் பெற்றிருந்தாரு. அவருக்கு ஈஸ்வரபுரி கைங்கறி பண்ணாங்க. ரொம்ப அவர் வைஷ்ணவருக்கெல்லாம் வந்து கதாதர் பண்டிதர் வந்து ரொம்ப பணிவாக, ரொம்ப எளிமையாக, ரொம்ப அடக்கமாக, நிதானத்தோடு இருக்கக்கூடியவர். எப்பவுமே கோவப்பட மாட்டார், சண்டை போட மாட்டார் யார்ட்டையும். ரொம்ப நிதானம், ரொம்ப அடக்கம், ரொம்ப பணிவு, ரொம்ப எளிமை. இப்படி ஒரு பக்தராக வந்து அவர் ரொம்ப அழகாக பக்தி தொண்டு பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நேர் ஆப்போசிட் நிம்மாய் பண்டிட். நிம்மாய் பண்டிட் வந்து என்ன பண்ணுவார்னா, கதார் பண்டிட் சீண்டுவார், அப்புறம் பக்தர்களை வந்து ஆர்கியூ பக்தர்களை வாதம் செய்வார், குறும்புத்தனம் பண்ணி இப்படி வந்து ஒரு லீலையை வந்து நவதீபத்தில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்க சமயத்தில் ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து கயா, தன்னுடைய அப்பாவுடைய மறைவுக்கு அப்புறம் கயா போறார். கயாவில் போய் தன்னுடைய அப்பாவுக்கு ஷாதா கொடுக்கறதுக்காக, ஜெகநாத மிஸ்ருடைய மறைவை வந்து அந்த கயாவில் போய் ஷாதா பண்ணுறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு கயா போயிருந்தார். அங்கே வந்து திரும்பவும் சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரியை சந்திக்கிறார். அப்போ ஈஸ்வரபுரி சந்திச்சு தன்னுடைய காரணமற்ற கருணையினால சைதன்ய மகாப்பிரபு ஈஸ்வரபுரி தன் குருவா ஏத்துக்கிறார். ஏத்துட்டு அவர்கிட்ட ஹரே கிருஷ்ணா மந்திரம் பத்தி தீட்சையா பெறுற. அப்படி தீட்சையா பெற்ற உடனே ஹரே கிருஷ்ணா மந்திரம் வந்து சைதன்ய மகாப்பிரபு ஜபிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்று முதல் வந்து அவர் சங்கீர்த்த நிலையை துவங்க ஆரம்பிக்கிறார். இப்ப நவதீபத்துல வந்து சைதன்ய மகாப்பிரபு ரெண்டு கையிலையும் உயர்த்தி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இப்படி அவருடைய கண்கள்ல இருந்தா தண்ணீர் வந்து தாரை தாரையா வழியுது, உடம்பெல்லாம் நடுங்குது, நாளெல்லாம் தழுதழுக்குது. அப்படி சில சமயங்கள் பாடுறாரு, சில சமயம் சிரிக்கிறாரு, சில சமயம் தரையில உருண்டு பிறல்றாரு. இதெல்லாம் பார்த்து அங்க வந்து நவதீபத்துல இந்த ஒரு லீலை சைத்தன்மா தொடங்கினோடனே ஸ்ரீரமாய் பண்டிட் அவர் தான் முதல் முதல் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சைத்தன்மா ஏற்படுத்த மாற்றம் முன்னாடி நிமாய் வந்து இப்ப நாங்க பார்த்ததே இல்லையே. நிமாய் பண்டித் இப்ப வந்து கயா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் முற்றிலும் மாறிட்டாரு, அவர் மிகச்சிறந்த வைஷ்ணவர் ஆயிட்டாரு, அவர் பகவான் நாமத்தை ஜபிக்கிறாரு சொல்லிட்டு ஸ்ரீ ரமாய் பண்டித் வந்து ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்து பக்தர்கிட்ட எல்லாம் சொல்றாரு. பக்தர்கள்லாம் வந்து பகவானுக்கு கைங்கறி பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப மலர்கள் சேகரிச்சுட்டு இருக்காங்க, கீர்த்தனை பாடிட்டு இருக்காங்க, அப்புறம் இந்த மாதிரி அவங்க ஒரு ஒரு சேவல் ஈடுபட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கிட்டையும் வந்து ரமாய் பண்டிட் சொல்றாரு சைத்தன்ய மகாபிரபு வந்து அதாவது நிமாய் பண்டிட் நிமாய் பண்டிட் வந்து இப்ப கம்ப்ளீட்டா மாறிட்டாரு, முன்ன மாதிரி இல்ல, முன்ன வந்து எல்லாத்துக்கிட்டையும் வாதம் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப அவரும் நாம சொல்றாரு ஹரிநாமம் சொல்லிட்டு இருக்காரு, கீர்த்தனை பாடுறாரு. அதை நீங்க என் கண்ணால் நான் பார்த்தேன். இன்றைக்கு வந்து சுக்லாம்பர பிரம்மச்சாரி வீட்டில் எல்லாரையும் சந்திக்கிறதா சொல்லியிருக்காரு, எல்லாரும் அங்கே போகலாம், நம்ம சைத்தன்ய மகாபிரபு பார்க்க அதாவது மகாபிரபு பார்க்க போகலாம், நிமாய் பண்டிதர் பார்க்க போகலாம் அப்படின்னு எல்லா பக்தர்கிட்டையும் ரமாய் பண்டிதர்னு சொல்றாரு. எல்லா பக்தரும் ரொம்ப சந்தோஷம், அவங்க எதிர்பார்த்துருந்த அவங்களுடைய ஆசை அவங்களுடைய கனவு எல்லாமே சைத்தன்யமா பூர்த்தி பண்றாரு. இந்த நிமாய் பண்டிதர் வந்து வைஷ்ணவரான எப்படி இருக்கும், எவ்வளோ பேரை வந்து இவர் கிருஷ்ணவர்களை ஈடுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அன்றைக்கு வந்து எல்லா பக்தர்களும் சுக்லாம்பர பிரம்மச்சாரி வீட்டில் ஒன்று சேர்றாங்க. ஸோ அன்றைக்கி வந்து கதாதர் பண்டிதரும் சைத்தன்ய மகாபிரபு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப பணிவுனால சுக்லாம்பர பிரம்மச்சாரி வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறார், வீட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிருக்காரு, சைத்தன்ய மகாபிரபு நடனம் ஆடுறதை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்து எல்லா பக்தர்களும் வந்தோடனே அவங்களுக்கெல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு கீர்த்தனம் செய்கிறார், கீர்த்தனம் செய்து நடனம் ஆடுறாரு. அப்படி அவர் ரெண்டு கைகளையும் வாழ்த்தி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே அப்படி கீர்த்தனம் செஞ்சு பாடி ஆடுறாரு, சிரிக்கிறாரு, ஒரு கண்கள் இருந்து தார தேர தண்ணீர் வழுது, சில சமயம் அவர் மயங்கி விழுறாரு. அப்படி சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு அப்படியே அந்த ரொம்ப அந்த கிருஷ்ணருடைய தூய்மையான அன்பை வந்து வெளிப்படுத்துறாரு. அப்போ எல்லார்ட்டையும் சொல்றாரு, நீங்கெல்லாம் வந்து ரொம்ப கிருஷ்ணர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க, எங்க அவரு கதாதர் எங்க கதாதர் எங்கன்னு கேட்கிறாரு. ஓ உடைய கதாதர் தான் உள்ள இருக்காரு ரூம்ல இருக்காரு அப்படின்னு சொன்னே கதாதர் வந்து வெளியில வர்றாரு. வெளியில வந்தோடனே சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் அப்படி கட்டி தழுவிக்கிறாரு, கதாதர் நீ எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்க, நீ சின்ன வயசுலேருந்தே வந்து கிருஷ்ணன் மேல அவ்வளவு அன்பா இருக்க, ஆனா நான் பாரு என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு நாள் வேஸ்ட் வீண் பண்ணிட்டேன், என்னுடைய வாழ்க்கையில நிறைய நாட்கள் நான் வீண் பண்ணிட்டேன், வரட்டு தத்துவத்திலையும் சமஸ்கிருத இலக்கணத்திலையும் போயிட்டு நான் என் வாழ்க்கை வீண் பண்ணிட்டேன், ஆனா நீ வந்து எதை குழந்தையிலேருந்தே வந்து நீ கிருஷ்ணன் மேல எவ்வளவு அன்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு வந்து அவரை கட்டி தழுவிக்கிறார் கதாதர் பண்டிதர். சோ அன்று முதல் சைத்தன்ய மகாபிரபு கதாதர் பண்டிதர் நித்யானந்த பிரபு எல்லாரும் சேர்ந்து தினமும் நாம சங்கீர்த்தனம் ரொம்ப அற்புதமா கீர்த்தனம், அந்த ஒரு நாளும் கீர்த்தனத்தை பார்த்து பக்தர்கள்லாம் பேரானந்தம் அடையிறாங்க. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு அந்த நாமசங்கீர்த்தனம் செய்ய வந்து கௌர் கதாதர், அதாவது ராதா கிருஷ்ணா கிருஷ்ண லீலையில வந்து ராதா கிருஷ்ணா ராதா கிருஷ்ணம் கௌர் கதாதர் வேற இல்லை. ஸோ கிருஷ்ண லீலையில வந்து பிருந்தாவன் பிருந்தாவனத்துல வந்து கிருஷ்ணாவும் லீலையும் ராசநடனம் பண்ணாங்க, அப்புறம் லீலைகள் புரிஞ்சாங்க. அதே போல அந்த ராதா கிருஷ்ணர் வந்து நவதீபத்துல வந்து ஸ்ரீவாஸ் தாக்குரா வீடு ஸ்ரீவாஸ் தாக்குரா வீடு தான் கோலோக பிருந்தாவன், அங்கே வந்து பக்தரோட சேர்ந்து நாமசங்கீர்த்தனம் பண்ணுறது ராசலீலைக்கு வந்து வேறானதில்லை. ஏன்னா அந்த எல்லா பக்தர்களும் வந்து கிருஷ்ணர் மேலே தூய்மையான அன்பை வெளிப்படுத்துறாங்க. இப்படி தினம் தினம் வந்து சைத்தன்ய மகாபிரபு நாமசங்கீர்த்தனம் பண்ணி எல்லா பக்தர்களையும் உற்சாகப்படுத்துறாரு, எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அப்போ முகுந்த தத்தா முகுந்த தத்தா வந்து ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தன் பாடிச்ச வந்து முகுந்த தத்தா அவருக்கு ஆரத்தி பண்ணுறாங்க. சாரி முகுந்த தத்தா கீர்த்தன் பாடுறாங்க, அத்வைத ஆச்சாரியார் மற்றவங்களாம் வந்து ஆரத்தி பண்ணுறாங்க. கதாதர் வந்து ரொம்ப அழகான ஒரு மாலைகள் தொடுத்து பூக்களை மாலையை தொடுத்து அது மகாபிரபுக்கு அணிவிக்கிறாங்க. இப்படி தினம் தினம் பக்தர்கள் வந்து சைத்தன்ய மகாபிரபு நாமசங்கீர்த்தனத்தில் பேரானந்தம் அடைகிறாங்க. ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு வந்து அத்வைதாச்சாரிய வீட்டுக்கு வர அத்வைதாச்சாரிய வீட்டுக்கு வந்துட்டு கீர்த்தனம் செய்யும்போது அப்படியே சைத்தன்ய மகாபிரபு மூர்ச்சி அடைந்து மயங்கி விழுந்துடுறாரு. அவர் மயங்கி விழுந்தோடனே இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அத்வைதாச்சாரிய என்ன பண்ணுறாரு, பகவான் வழிபட்ட எல்லா பூஜா பாத்திரங்களும் எடுத்துகிட்டு வந்து சைத்தன்ய மகாபிரபு வழிபடுறார். அவருடைய தாமரை பாதங்களை விழுந்து கதறி அழறார், தன்னுடைய கண்களால் சைத்தன்யாவுடைய பாதங்களை அபிஷேகம் பண்ணுறாரு, அவருக்கு ஆரத்தி பண்ணுறாரு, அவருடைய அவரோட நாமத்தை புகழ்ந்து பாடுறாரு. அவர் அத்வைதாசு ரொம்ப சந்தோஷம். இதை பார்க்கும்போது கதாதருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஏன் இவர் ரொம்ப பெரிய ஒரு இவரே வந்து இந்த இந்த சின்ன பையனை போய் வழிபடுறாரு, நிம்மாயி எனக்கு ஒரே வயசு தான், நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன பசங்க, ஆனால் இவர் ஏன் வந்து இவரை போய் வழிபடணும் அப்படின்னு கதாதருக்கு சந்தேகம் வந்தது. அப்போ கதாதர் பண்டிதர் வந்து அத்வைதாச்சார்ட்டு கேட்குறாரு, ஆச்சாரியரே நீங்க வயதுல ரொம்ப மூத்தவர், நீங்க நிம்மாய் வழிபடுறீங்க, நிம்மாய்க்கே ஆரத்தி பண்றீங்க, நிம்மாயோடைய பாதங்களையே நீங்க உங்க கண்ணீரால் அபிஷேகம் பண்றீங்க, அப்ப நிம்மாய் அப்படி யாரு அப்படின்னு கேட்கும்போதுதான் அத்வைதாச்சாரியர் சொல்றார் கதாதர்ட்ட, கதாதர் இந்த நிம்மாய் வந்து வேற யாரும் இல்ல, ஒரு முழு முதற் கடவுள், நமோ மகாவதன்யாய, ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர், கிருஷ்ண பிரேம பதாயதே, கிருஷ்ணன் மேல உள்ள பிரேமத்தை கொடுக்கறதுக்காகவே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்யா, அந்த கிருஷ்ணர் தான் வந்து கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவா தோன்றியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அத்வைதாச்சாரியர் வந்து மகாபிரபு போல்றார். ஸோ மகாபிரபு வந்து ஒரு பக்தருடைய தோற்றத்தை ஏற்றுன்றதுனால அவர் இதுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டார். அதுவும் குறிப்பாக அத்வைதாச்சாரியர் வந்து தன்னுடைய குருவுக்கு சமமாக மகாபிரபு நினச்சிட்டு இருப்பார். ஸோ இவர் மயங்கி இருக்கிற நேரத்தில் அத்வைதாச்சாரியர் இந்த லீலையை பண்ணிடுறார். ஸோ அன்றைக்கு தான் கதாதர் புரியுது சைத்தன் மகாபிரபு வந்து இவ்வளவு உன்னதமானவர் சொல்லிட்டு, அப்போதான் சைத்தன் மகாபிரபு மூமுதர் கடவுள்ங்கிறத கதாதரும் ரியலைஸ் பண்ணுறார். அத்வைதாச்சாரியர் கேட்டுட்டு அதை முழு அனுபவ ரீதியாக உணர்றார். தென் சைத்தன் மகாபிரபு நினைவுக்கு வந்தோடனே அவருக்கு பிரசாதெல்லாம் கொடுத்து அவர் வந்து சேவை பண்ணுறாங்க. அவருக்கு தினமும் கதாதர் என்ன பண்ணுவார்னா, சைத்தன் மகாபிரபு அவர் படுக்கக்கூடிய பெட்டெல்லாம் சுத்தம் பண்ணி அதை மலர்களால் அலங்காரம் பண்ணி அவருடைய உடலில் வந்து சந்தனங்களால் பூசி வந்து எப்பவுமே சைத்தன் மகாபிரபுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணுறார். ஸோ சைத்தன் மகாபிரபும் கதாதர் பண்டிதும் பிரியறதே இல்லை, ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கம், அவ்வளோ ஒற்றுமையாக, அவ்வளோ அன்போட ஒருத்தர் ஒருத்தர் அன்பு பரிமாற்றம் பண்ணி ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க. சில நேரங்களில் சைத்தன் மகாபிரபு கிருஷ்ணர் மேலுள்ள பிரிவு, கிருஷ்ணரோட பிரிவு தாங்க முடியாமல் கிருஷ்ணர் எங்கே இருக்காரு கிருஷ்ணர் எங்கே இருக்காருன்னு அழுவார், சில சமயம் சிரிக்கிறாரு, சில மயங்கி விழுந்துடுறாரு, நான் கிருஷ்ணாவை பார்க்கணும் சொல்லி கிருஷ்ணரோடைய அந்த பிரிவு மேலே அந்த பிரிவு தாங்க முடியாமல் தன்னுடைய ஆதங்கத்தை வந்து சைத்தன் மகாபிரபு வெளிப்படுத்துகிறார். அப்போ கதாதர் சொல்வார், மகாபிரபு பொறுமையாக இருங்க, கிருஷ்ணர் வந்து இங்கே தான் இருக்காரு, இங்கே உள்ள உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்காரு, கிருஷ்ணா உங்கள் இதயத்தில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ கிருஷ்ணா என் இதயத்தில் இருக்காரா, அப்போ நான் கிருஷ்ணாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன் மகாபிரபு நான் நகங்களால் தன்னுடைய இதயத்தை வந்து பிளக்க போகிறார். அப்போ கதாதர் வந்து சச்சி மாதாவுக்கு ரொம்ப பயம் வந்துடுது, ஏன்னா சச்சி மாதாவுக்கு என்ன பயம்னா, இந்த நிம்மாய் பண்டிதர் சைத்தன்ய மகாபிரபு கயா போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவருடைய செயல்கள்லாம் சச்சி மாதாவுக்கு வந்து ரொம்ப பயம் கொடுக்குது, ஏன்னா இவர் என்ன பண்றாரு தெரியாது. அப்போ திடீர்னு கிருஷ்ணா எங்கே கிருஷ்ணா எங்கே தேடுறாரு, சில சமயம் பாடுறாரு, சில சமயம் மயங்கி விழுந்துடுறாரு, சில சமயம் தலை கைகால் குத்திட்டு டான் நடனம் ஆடுறாரு, ஒரு ஒரு தயவு என்ன நடந்துருமோன்னு சச்சி மாதா பயந்துட்டே இருக்காங்க. அப்போது சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய மார்பை கிளக்க போகும்போது கதாதர் சொல்றாரு, பொறுமை பொறுமை நிம்மாய் நிம்மாய் பாண்டி மகாபிரபு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, சே கிருஷ்ணா வருவார், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் அவர் பண்ண பார்க்க முடியாது, நிதானமாக இருந்தால் கிருஷ்ணாவை பார்க்கலாம். ஓ அப்படியா, அப்போ நிதானமாக இருந்தால் கிருஷ்ணா பார்க்கலாமா, சரி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு அவர் கதாதர் பண்ணி சமாதானப்படுத்துகிறார். ஸோ அன்றையிலிருந்து சச்சி மாதாவுக்கு வந்து கதாதர் மேலே ரொம்ப அன்பு, கதாதர்ட்ட சச்சி மாதா வேண்டிக்கிறாங்க, நீ ஒருபோதும் நிம்மாயை விட்டு போயிடக்கூடாது, ஏன்னா நிம்மாய் எப்போ என்ன பண்ணுவார் எனக்கு பயமாக இருக்குது, நீ கூட இருந்தால் நான் பயந்துக்க வேண்டியதே இல்லை, ஸோ அதனால் எப்போவுமே நீ நிம்மாய் கூட இருந்து அவருக்கு பாதுகாப்பாக இருக்கணும், அவரை நீ ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சச்சி மாதா கேட்டுக்கிறாங்க. ஸோ அன்றையிலிருந்து சச்சி மாதாவுடைய விருப்பப்படி கதாதர் எப்போ நிம்மாய் கூட இருக்காரு, அவர் கூட இருந்து அவருக்கு கைங்கறி பண்ணுறாரு, அவருக்கு சேவை பண்ணுறாரு, அவருடைய நாம சங்கீர்த்தத்தை கலந்துக்கிறாரு, சீவாஸ்தவர வீட்டில் ஆகட்டும், சாந்த்காசியோட அந்த ப்ரொசஷனில் ஆகட்டும், எப்பவும் சைத்தன் மகாபிரபு நித்யானந்தரும் எப்படி ஒன்றா இருக்காங்க அது போல சைத்தன் மகாபிரபு கதாதரும் பிரியறதே இல்லை. சைத்தன் மகாபிரபுக்கு இன்னொரு திருநாமும் கதாதர பிராணநாதா. கதாதர பிராணநாதானா கதாதருடைய ஆத்மா, அவருடைய உயிர், அவருக்கு எல்லாமே சைத்தன் மகாபிரபு தான். ஸோ இந்த மாதிரி சைத்தன் மகாபிரபு மேல அவ்வளோ அன்பு, அவ்வளோ பக்தி வந்து கதாதர பண்டிதர் வச்சிருக்காரு. அப்போ ஒரு நாள் வந்து நாம சங்கீதர் பண்ணிதான் சைத்தன் மகாபிரபு, சைத்தன் மகாபிரபு நாம சங்கீதத்தை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இடையில புண்டரீகா 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 அப்படின்னு சத்தம் போடுறாங்க, கீர்த்தனை பாடுறாங்க. பக்தருக்குலாம் ஒரு ஆச்சரியம், ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு எப்பவுமே கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லுவாரு, பகவானுடைய நாமத்தை ராமருடைய நாமத்தை சொல்லுவார், இன்னைக்கு என்ன புண்டரீகா புண்டரீகான்னு சொல்றாரு அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ அவங்க கேட்டாங்க, மகாபிரபு எப்பவுமே நீங்க வந்து கிருஷ்ணருடைய நாமத்தை கீர்த்தனம் செய்வீங்க, இன்னைக்கே புண்டரீகா புண்டரீகான்னு சொன்னீங்க, ஒருவேளை கிருஷ்ணருக்கு புண்டரீகாட்சன் ஒரு திருநாமம் இருந்தால் அதை நீங்க உச்சரிச்சிங்களா அப்படின்னு பக்தர்லாம் சைத்தன் மகாபிரபு கேட்குறாங்க. இப்போ சைத்தன் மகாபிரபு சொல்றாரு, இல்லை இல்லை, இந்த புண்டரீகா வந்து மிக உன்னதமான பக்தர், மிக உன்ன தூய்மையான பக்தர், கிருஷ்ணர் மேல தூய்மையான அன்பு உள்ளவர், அவர் கொஞ்ச நாள் நவதீபத்துக்கு வரப்போறாரு, நீங்களாம் அவரை பார்க்க போறீங்க, அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர், எனக்கு அவர் அப்பா மாதிரி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன் மகாபிரபு அவர் மேலே உள்ள தன்னுடைய அன்பை வந்து வெளிப்படுத்துறாரு. ஸோ அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு புண்டரீக வித்யாநிதி வந்து நவதீப்பு வர, புண்டரீக வித்யாநிதி மிக உன்னதமான வைஷ்ணவர், நவதீபத்துக்கு வந்து ஏதோ ஒரு வைஷ்ணவர் வந்தாலும் யார் வந்தாலும் வந்து முகுந்த தத்தா என்ன பண்ணுவார்னா, முகுந்த தத்தாங்கிற பக்தர் வந்து எல்லா பக்தர்களையும் கூட அழைச்சிட்டு போய் அவர் கைங்கறி பண்ணுவாங்க, வைஷ்ணவ சேவை பண்ணுவாங்க. அப்போது புண்டரீக வித்யாநிதி நவதீபம் வந்திருக்காரு தெரிஞ்சவுடனே முகுந்த தத்தா வந்து கதாதர் பண்டிதர் சொல்றாரு, இன்னைக்கு நவதீபத்துக்கு ஒரு உன்னதமான வைஷ்ணவர் வந்திருக்காரு, நம்ம அவருக்கு போய் சேவை பண்ணுவோம், நீயும் வரையா கூட அப்படின்னு கதாதர் பண்டிதர் கேட்குறாரு. கதாதர் ஓகே நான் வரேன், வைஷ்ணவ சேவை வந்து கிடைக்க பாக்கியம் பண்ணியிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் புண்டரீக வித்யாநிதியோடைய வீட்டுக்கு, அவருக்கு தங்கியிருக்கிற வீட்டுக்கு போறாரு அவருக்கு கைங்கறி பண்றதுக்காக. அங்கே பார்த்தா புண்டரீக வித்யாநிதி சுத்தியும் 10-20 பெண்கள், பணிப்பெண்கள், சேவகர்கள், மிக அற்புதமான அந்த ரூம்ல வந்து வாசனை திரவியங்கள்லாம் பூசப்பட்டிருக்கு. அவரோட உடம்புல சந்தனம்லாம் பூசி வாசனை திரவியங்கள்லாம் போட்டிருக்காரு. விலை மதிக்க முடியாத ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிஞ்சிருக்காரு. ஒரு அழகான பட்டு மெத்தையில படுத்திருக்காரு. சுத்தியும் நிறைய தலையணைகள், நிறைய சேவகர்கள் சாமரம் வீசுறாங்க, அவருக்கு கொடை பிடிக்கிறாங்க. இப்படி எண்ணற்ற பேர் அவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப ஆடம்பரமா அங்க உட்காந்துருக்காரு. அதை பார்த்தோன்னே கதாதுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அது வைஷ்ணவம்னா ரொம்ப எளிமையா இருக்காங்க, எளிமையா இருப்பாங்க, துறவா இருப்பாங்க, எது மேலே பட்டுதல் இருக்க மாட்டாங்க, பௌதிக பொருட்கள் மேலே ஆசைப்பட மாட்டாங்க, பௌதிக விஷயங்கள் எதுலுமே ஈடுபட மாட்டாங்க. ஆனால் இவருக்கு அது நேர்மாறா இருக்காரு. இவர் என்ன மாதிரி வைஷ்ணவர், இவர் இவர் ஆடம்பரமான ஆடைகள் உடுத்தியிருக்காரு, பட்டு மெத்தையில படுத்திருக்காரு, இவருக்கு எண்ணற்ற பேர் சேவை பண்றாங்க. இப்படி இருக்கும்போது இவர் எப்படி ஒரு வைஷ்ணவர் சொல்ல முடியும்? அவர் குட்கா குடிச்சுட்டு இருக்காரு. இந்த பெரிய இது மாதிரி இருக்கு, குட்கா குட்கா குடிச்சுட்டு இருப்பாங்க, இந்த இதெல்லாம் போட்டு பயிலெல்லாம் போட்டு. இவர் என்ன வைஷ்ணவர், இவர் என்ன மாதிரி வைஷ்ணவர் இவர் அப்படின்னு கதாதருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. இவருக்கு இப்படி நான் போய் சேவை பண்றது, இந்த மாதிரி ஒரு வைஷ்ணவருக்கு யாராவது சேவை பண்ணுவாங்களா அப்படின்னு மனதில் வந்து ஒரு நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு வேதனைப்படுறாரு. தென் கதாதர் பண்டிதருடைய மனதில் என்ன இருக்குன்னு முகுந்த தத்தா புரிஞ்சுட்டேன். இப்போ முகுந்த தத்தா என்ன பண்றாரு, புண்டரீக வித்யாநிதி வந்து அவருடைய உன்னதமான நிலை என்னன்னு கதாதர் பண்டித் தெரியல. ஏன்னா அவர் முதல் தடவை பார்க்குறாரு. ஆனால் புண்டரீக வித்யாநிதி வந்து ஏற்கனவே முகுந்த தத்தா வந்து சிட்டகங்கில் பார்த்துருக்காரு. சிட்டகங் தான் அவருடைய கிராமம், அங்கேருந்து பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்காரு. அப்போ புண்டரீக வித்யாநிதர் மகிமைகள் வந்து முகுந்த தத்தாவுக்கு தெரியும். ஸோ கதாதர் பண்டிதர் முதல் தடவை பார்க்கறதுனால அவருடைய வெளித்தோற்றத்தை வச்சு அவரால் யூகிக்க முடியல அவர் இவர் எந்த மாதிரி ஒரு வைஷ்ணவர்னு. தென் அதை புரிஞ்சுட்டு முகுந்த தத்தா ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தை பாகவதத்திலிருந்து பாடுறாரு. அதோ பாக்கியம் ஸ்தான கால கூடம், என்ன ஒரு பாக்கியம் இந்த பூதனா பண்ணியிருக்கா. பூதனா வந்து தன் மார்பில் வசம் தடவி வந்தா, பூதனா வந்து தன் மார்பில் வசம் தடவிட்டு இந்த குழந்தை கிருஷ்ணர் கொல்ல வந்தா. ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, பூதனா தன் மார்பில் வசம் தடவி வந்தா கூட அவள் வந்து தனக்கு பால் கொடுக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மாவுடைய ஸ்தானத்தை கிருஷ்ணர் பூதான் கொடுத்தாரு. கிம்மா தயாலு சரணம் பிரபஸ்தே, அவர் மாதிரி கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும், கிருஷ்ணரை விட கருணை வாய்ந்தவங்க யார் இருக்க முடியும். தன்னை கொல்ல வந்த பூதனா ராட்சசி கூட தன்னுடைய கோல விருந்தாவனத்தில் தன்னுடைய அம்மாவோட ஸ்தானத்தை கொடுத்தாரு. அந்த யசோதாவுக்கு வந்து நிறைய சேவகிகள் பணிப்பெண்கள்லாம் இருப்பாங்க, நர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களில் ஒரு பொண்ணா வந்து பூதனா வந்து கிருஷ்ணர் மோட்சம் கொடுத்தாரு. அவரை மாதிரி கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும், அந்த கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களையும் நான் சரணடை மாதிரி அடைகிறேன் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணரோட கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும், கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப தயாளு, ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை வந்து புண்டரீக வித்யாநிதி முன்னாடி முகுந்த தத்தா பாடினார். ஸோ அந்த ஸ்லோகத்தை கேட்டவொடனே புண்டரீக வித்யாநிதி தன்னை கட்டுப்படுத்திக்க முடியல, அவருடைய உடம்பெல்லாம் நடுங்குது. அவருடைய அவர் அறியாமல் அவர் வந்து கூச்சல் போட ஆரம்பிச்சிடறாரு. ரொம்ப அற்புதமாக வந்து கீர்த்தனம் செய்கிறார், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹே கிருஷ்ணா ஹே கிருஷ்ணா ஹே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு உரத்த குரல சத்தம் போட்டு அவர் அப்படியே எந்திரிச்சு குத்திட்டு ஆடுறாரு. தலைக்கால் வந்து கீழே குத்திட்டுற மாதிரி ஆடுறாரு. சில சமயம் சிரிக்கிறாரு, சில சமயம் தரையில் உருண்டு பரல்றாரு. இப்படி அவரை கட்டுப்படுத்தவும் முடியல. அவ்வளோ ஒரு தெய்வீகமான அன்பு கிருஷ்ணர் மேலே அவர் வெளிப்படுத்துறாரு. அப்போ ஒரு 10-15 பேரோட சேவகர்லாம் போய் அவரை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க, யாராலும் அவர் கட்டுப்படுத்த முடியல. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் போராடினாங்க அவரை கட்டுப்படுத்துறதுக்கு. ஆனால் அவர் வந்து கிருஷ்ணர் மேல உள்ள அந்த அன்பு, அவருடைய பிரேமமானது, அதை வந்து நம்ம வர்ணிக்க இயலாது, நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. நம்மள மாதிரி ஒரு சாதாரண பக்தர்களால் வந்து கிருஷ்ண புண்டரீக வித்யாவுடைய தெய்வீகமான நிலையை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஒரு மிக மிக உன்னதமான பக்தியினுடைய வெளிப்பாடுகளை வந்து அங்கே காமிச்சாரு. அப்போ அவர் அந்த கிருஷ்ணருடைய பிரிவு, கிருஷ்ணருடைய பிரிவு தாங்க முடியாம அவர் மேல அன்பு நாளத்தன் குர்த்தாவெல்லாம் கிழிச்சுக்கிட்டு பெட்டெல்லாம் கிழிச்சு அவர் தரையில உருண்டு பரண்டு கிருஷ்ணருடைய நினைவுலேயே அப்படியே சமாதி அடைஞ்சார் மயக்கமாயிடுறாரு. சமாதி நிலை அடைஞ்சார், அப்படியே தெய்வீகமான நிலையில அப்படியே படுத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் வந்து அவர் அப்படியே அந்த சமாதி நிலையில இருக்கார். அப்படியே மெல்ல மெல்ல தன்னுடைய நினைவுக்கு வந்தார். வந்து பார்த்தா கண்ணை திறந்து பார்த்தா அந்த அறையினுடைய தோற்றமே முற்றிலும் மாறி இருந்தது. ஐயோ, நான் இன்னும் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கேன், என்னை கட்டுப்படுத்த முடியாமல் இந்த இடத்தையே நான் வந்து இப்படி ஆக்கிட்டேனே அப்படின்னு வேதனைப்படுறாரு. ஸோ இவ்வளவு விஷயங்களையும் இவ்வளவு லீலைகளையும் அற்புதங்களையும் கதாதர் பார்த்துட்டே இருந்தார். அப்போதான் கதாதர் புரிஞ்சுது, நம்ம பேர்பட்ட ஒரு வைஷ்ணவரை வந்து நம்ம அபராதம் மனதால் அபராதம் செய்துட்டோமே, அவர் ஒரு சாதாரண மனுஷனாக நினச்சிட்டேனே, அவர் ஒரு பௌதிகவாதி நினச்சிட்டேனே. ஸோ இந்த அபராதத்துக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணுறது, இந்த அபராதத்துக்கு ஒரே பிராயச்சித்தம் தான், அவரை என்னுடைய ஆன்மீக குருவாக ஏற்றுக்கணும், அவரை என்னுடைய குருவாக ஏற்றுக்கிட்டு அவருக்கு நான் கைங்கரியம் செய்யணும் அப்படின்னு கதாதர் வந்து அன்றைக்கு முடிவு பண்ணுறாரு. புண்டரீக வித்யாநிதி தான் அவர்கிட்ட தான் தீட்சை வாங்கணும், அவர்கிட்ட தீட்சை வாங்கி அவருடைய சேவகன் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு சைத்திர மாப்பிடத்தில் வந்து சொல்கிறாரு, நான் வந்து புண்டரீக வித்யாநிதி திட்டத்தில் தீட்சை வாங்கணும்னு விருப்பப்படுறேன், நீ மகாபிரபு நீங்கள் தான் எனக்கு அதை ஆசீர்வாதம் பண்ணினதும் சைத்திரமாவும் ரொம்ப சந்தோஷம். கட்டாயம் புண்டரீக வித்யாநிதி மாதிரி ஒரு தெய்வீகமான பக்தர்கிட்ட தீட்சை வாங்க நம்ம ரொம்ப பாக்கியம் செய்திருக்கணும் அப்படின்னு சைத்திர மாப்பிரபு ஆசீர்வதிக்கிறார். தென் கதாதர் பண்ணிட்டு வந்து புண்டரீக வித்யாநிதி ஒரு நல்ல நாளில் தீட்சை வாங்குறார். இப்போ புண்டரீக வித்யாநிதி ரொம்ப சந்தோஷம், கதாதர் மாதிரி ஒரு ஒரு அன்பு கிருஷ்ணர் மேலே அன்பு உள்ள ஒரு தூய்மையான பக்தருக்கு தீட்சை கொடுக்கறதுல தனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு புண்டரீக வித்யாநிதி வந்து கதாதர் பண்ணி தன் சீடரை ஏற்றுக்கிறார். ஸோ புண்டரீக வித்யாநிதியும் ஒரு சாதாரண நபர் கிடையாது. அவருடைய கிருஷ்ணனுடைய லீலையில் ஸ்ரீமதி ராதாராவுடைய அப்பா வந்து ரிஷபானு மகாராஜ், அந்த ரிஷபானு மகாராஜ் தான் புண்டரீக வித்யாநிதியாக தோன்றினார். அப்போ சைத்தன்மாப்பு என்ன சொன்னார், சைத்தன்மாப்பு ஸ்ரீமதி ராதாராணி தான் கிருஷ்ணருடைய மனோநிலையில், ராதையோட மனநிலையில் கிருஷ்ணர் தான் சைத்தன்மாப்பு வந்திருக்காரு, அதனால தான் சைத்தன்மாப்பு சொன்னார் புண்டரீக வித்யாநிதி எனக்கு அப்பா மாதிரின்னு சொன்னார். ஸோ கதாதர் பண்ணி நன்னதன் ராதாராணி, கதாதர் பண்ணிட்டு ராதாராணி வேற இல்லை. ஸோ ராதாராணியுடைய அப்பா புண்டரீக வித்யாநிதி. ஸோ அந்த முறையில் ஒரு வகையில் பார்க்கும்போது புண்டரீக வித்யாநிதி வந்து கதாதர் பண்டிதர் அவர்கிட்ட தீட்சை வாங்குறார். தீட்சை வாங்கி அவங்களுடைய அந்த நித்தியமான அன்பு பரிமாற்றம் மீண்டும் தொடருது. இந்த ஒரு லீலை கதாதர் பண்டிதருக்கும் புண்டரீக வித்யாநிதிக்கும் நடந்தது வந்து பக்தர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த தீட்சை வாங்கக்கூடிய நிலையெல்லாம் நடந்து எல்லாரும் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா நாம சங்கீர்த்தனம் பண்ணாங்க, எல்லாரும் அன்பு பரிமாற்றம் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி நவதீபத்தில் வந்து தினமும் சைத்தன்ய மகாபிரபுக்கும் அவருடைய சகாக்களுக்கும் வந்து இந்த லீலை நடக்குது. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நவதீபத்தில் வந்து கிருஷ்ணா ருக்மணி நாடகம் போடுறாங்க. பக்தர்லாம் சேர்ந்து கிருஷ்ணா ருக்மணி நாடகம் போடும்போது சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணராகவும் ருக்மணி தேவி ஸ்ரீ கதாதர் பண்ணி ருக்மணியாகவும் நடனம் ஆடுறாங்க. ரொம்ப அற்புதம், ஸ்ரீ கதாதர் பண்ணிட்ட சாட்சாத் இந்த ருக்மணியோட எல்லா அம்சங்களையும் வெளிப்படுத்துறாங்க. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணராக இருக்காங்க. ஏறக்குறைய அந்த துவாரையில் ருக்மணியும் கிருஷ்ணரை பார்த்தா என்ன ஒரு தர்சனம் கிடைக்குமோ அதை வந்து அன்னைக்கு பக்தர்கள்லாம் உணர்ந்தாங்க. ஸோ அன்றைக்கு கௌர் கதாதர் எல்லாரும் வழிபட்டாங்க, கௌர் கதாதர். அதனால சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கௌடி மடங்களில் கௌர் கதாதர் விக்கிறது வந்து அதிகமாக பிரஷ்டி பண்ணியிருப்பார். கௌர் கதாதர் சைத்தன்ய மகாபிரபு, ஏன்னா ராதா கிருஷ்ணர் வேற கௌர் கதாதர் வேற இல்லை. ஸோ கிருஷ்ண லீலையில் ராதா கிருஷ்ணர் எப்படியோ அதே மாதிரி தான் சைத்தன்ய மகாபிரபு லீலையில் கௌர் கதாதர். எப்படி சைத்தன்ய மகாபிரபு நாமசகித் லீலை பண்ணிட்டு எல்லா பக்தரும் உற்சாகமாக இருக்காங்க. இப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு முடிவு பண்ணுறாங்க, எல்லாருக்கும் வந்து நான் கிருஷ்ணருடைய கருணையை கொடுக்கணும், கிருஷ்ணருடைய நாமத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும்னா நான் வந்து துறவரம் எடுத்துக்கணும், சன்னியாசம் எடுத்துக்கணும், ஏன்னா இல்லற வாழ்க்கையிலேருந்து அவ்வளோ யாரும் இதை தீவிரமாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு முடிவு பண்ணிட்டு சன்னியாசம் எடுக்க முடிவு பண்ணிட்டேன். அப்போது கதாதர இடத்துல வந்து சொல்கிறாரு, நான் வந்து சன்னியாசம் எடுத்துக்க போகிறேன். அதை கேட்டோடனே கதாதர் தங்கிலிருந்து அப்படி கண்ணீராக வருது. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுடைய கூந்தல், அந்த சுருள் கூந்தல் எவ்வளோ அழகாக இருக்கும், அவர் இப்படியே நாமசகிதத்தில் பண்ணிட்டு இருக்கலாமே. கதாதர் சொல்கிறார் சைத்தன்ய மகாபிரபுட்ட, மகாபிரபு நீங்கள் எப்பவும் வைஷ்ணவுடைய சங்கத்தில் இருக்கீங்க, நாமசங்கீர்த்தனை பண்ணுறீங்க, சந்தோஷமாக தான் இருக்கீங்க, இப்படியே நீங்கள் பிரச்சாரம் செய்யலாமே, கிரகஸ்தராகவே இருக்கலாமே, நீங்கள் ஏன் சன்னியாசம் எடுத்துக்கணும் அப்படின்னு கதாதர் வந்து வேண்டிக்கிறார். ஏன் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், இல்லை இல்லை, நான் சன்னியாசம் எடுத்தால் தான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த கிருஷ்ண உணர்வு கொடுக்க முடியும், அதுக்கு வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு வந்து கயாவில் போய் சன்னியாசம் எடுத்துட்டார். சன்னியாசம் எடுத்துனோடனே சச்சி மாதோடைய வேண்டுகோள் படி சைத்தன்ய மகாபிரபு பூரியை தன்னுடைய தலைமையான இடமா வச்சுட்டு அங்கே தங்கிக்கிறார். ஸோ கதாதர் பண்டி சைத்தன்ய மகாபிரபுடைய பிரிவுலேருந்து ஒரு கணம் கூட கதாதர் பண்டிதான் இருக்க முடியாது. அவரும் எல்லா பக்தர்களும் வந்து கதாதர் பண்டித் அவங்க கூட சேர்ந்து எல்லாரும் பூரியில் வந்து தங்கிக்கிறாங்க. என் பூரியில் வந்துட்டு கதாதர் வந்து சைத்தன்ய மகாபிரபு திரும்பவும் அங்கேயும் வந்து கூட ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்து கிருஷ்ணாவுடைய நாமங்களை கீர்த்தனம் செய்கிறாங்க, கிருஷ்ணோட நாமங்களை ஜபிக்கிறாங்க. அங்கேயும் கதாதர் வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு சேவை பண்ணுறாரு. அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு அந்த பூரியில் யமேஸ்வர்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல ஒரு அழகான தோட்டம், அழகான ஒரு பூங்கா இருக்குது, பார்க்கு பூந்தோட்டம். ஸோ அந்த இடத்துல உட்காந்து கதாதரும் சைத்தன்ய மகாபிரபு பேசிட்டு இருக்கும்போது அங்கே அழகான ஒரு விக்கிரகம், கோபிநாதோட விக்கிரகம் சைத்தன்ய மகாபிரபு கிடைக்குது. ஸோ அந்த விக்கிரகத்தை வந்து சைத்தன்ய மகாபிரபு கதாதர்கிட்ட கொடுத்து இது தினமணி வசி பண்ணணும், வழிபடணும்னு சொல்கிறார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு வந்து திருதண்டி சன்னியாசம் எடுத்துட்டாரு. இவர் கதாதர் பண்ணுறது சேத்திர சன்னியாசி, சேத்திர சன்னியாசினா ஒரே இடத்துல தங்கியிருந்து விக்கிரகங்களை ஆராதனை பண்ணுறது. ஸோ சைத்தன்ய மகாபிரபுடைய கட்டளை என்ன, விருப்பம் என்னென்னா, அவர் தான் என்ன செய்ய விரும்பினாரோ என்ன செய்யணும்னு நினச்சாரோ அதை கதாதர் பண்ணிட்டு சைத்தன்ய மகாபிரபு செய்ய சொன்னார். ஒன்று வந்து ராதா கோபிநாதர் விக்கிரகத்தை தினமும் ஆராதிக்கணும், அப்புறம் தினமும் ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து பிரச்சாரம் செய்யணும், பாகவத உபன்யாசம் பண்ணணும், பாகவத பிரச்சாரம் செய்யணும், அப்புறம் மூன்றாவது தீட்சை வழங்கணும். ஸோ இந்த மூன்று சேவையும் வந்து சைத்தன்ய மகாபிரபு பூரியில் வந்து கதாதர் கொடுத்திருந்தார். ஸோ கதாதரும் வந்து சைத்தன்ய மகாபிரபு கட்டளை ஏற்றிட்டு தினமும் அந்த கோபிநாதரோட விக்கிரகத்துக்கு ஆராதனை பண்ணுறாரு, திருமஞ்சனம் அபிஷேகம் செய்கிறாரு, கீர்த்தனம் செய்கிறாரு, போகா தயார் பண்ணி அதுக்கு ஆஃபர் பண்ணி பகவானுக்கு படைக்கிறாரு, பிரசாதம் படைக்கிறாரு. அதே போல் தினமும் கதாதர் வந்து பாகவதம். பாகவதம் ரொம்ப அழகாக கதாதை படிப்பார். கதாதோடைய அந்த பக்தி, அவருடைய அந்த பாகவத்தை படிக்கக்கூடிய அந்த ஸ்ரத்தா, அவருடைய அந்த தூய்மையினால யார் ஒருத்தர் வந்து பாகவதம் கேட்டாலும் அவங்களுக்கு கிருஷ்ணன் மேல தூய்மையான அன்பு ஏற்படும். கதாதர பண்டிதத்திலிருந்து யார் ஒருத்தர் பாகவதம் கேட்கறாங்களோ அவங்களுக்கு கிருஷ்ணன் மேல தூய்மையான அன்பு ஏற்படும். ஸோ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தினமும் கதாதர பண்டிதரோட சேர்ந்து பாகவதம் படிப்பாங்க. பாகவதம் பேசி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, கதாதர பண்டித பாகவதத்தை சொல்லுவாங்க. ஸோ எப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் நாள் கணக்காக மணிக்கணக்காக உட்காந்து ரெண்டு பேரும் பாகவத கதைகளை வந்து விவாதிப்பாங்க. சில நேரங்களில் சைத்தன்ய மகாபிரபு கதாதரத்தில் வந்து துருவ மகாராஜோட சரித்திரங்கள், பிரலாதோட சரித்திரங்களை கேட்பாரு. அப்போ கதாதர் வந்து ஒரு அழகாக வர்ணிக்கும் பொழுது சைத்தன்யமாக திரும்ப திரும்ப கேட்குறாரு. ஒரு தடவை ரெண்டு தடவை நூற்றுக்கும் மேற்பட்ட முறைகள், கதாதர் திரும்ப சொல்லு, பிரலாதோடைய சரித்திரத்தை திரும்ப சொல்லு, துருவரோட சரித்திரத்தை திரும்ப சொல்லு. இப்போ நம்ம சில நேரம் நினைக்கலாம், ஏன்னா அது இந்த கதையை நம்ம ஏற்கனவே கேட்டோமே, இன்னைக்கு திரும்ப அது கேட்கணுமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு அந்த கதையினுடைய அந்த கிருஷ்ணர் மேலே அவங்க வச்சிருந்த அன்பு, அந்த 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 பக்தருடைய அன்பு, அது 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 கேட்கும்போது சைத்தன்ய மகாபிரபுக்கு திரும்ப திரும்ப கேட்கணும். எவ்வளோ தூரம் கேட்டாலும் சைத்தன்ய மகாபிரபு திகட்டுறதே இல்லை. இப்படி இந்த துருவரோட சரித்திரத்தையும் பிரலாதோட சரித்திரத்தையும் நூற்றுக்கு மேற்பட்ட முறைகள் கதாதரத்திலிருந்து கேட்டு சைத்தன்யமா ஆனந்தம் பண்ணிச்சார். கதாதரம் வந்து எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் தொடர்ந்து பாகவதம் வந்து ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, அன்பு பரிமாற்றம் செய்துக்கிறாங்க. இப்படி தினம் தினம் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து கதாதரத்தில் பாகவதம் கேட்குறாங்க. சைத்தன்ய மகாபிரபுக்கு என்ன, பிருந்தாவனம் போகணும்னு ரொம்ப ஆசை. கிருஷ்ணா லீலையில் நடந்த இடங்களுக்கு போகணும், அதை பார்க்கணும், அங்கே கிருஷ்ணரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அப்போ சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவனம் போகும்போது பக்தர்லாம் அழறாங்க, அவருடைய பிரிவு தாங்க முடியாமல், இல்லை மகாபிரபு நீங்கள் எங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்னு அழறாங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி கூட சைத்தன்ய மகா போகணும்னு நினைக்கிறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு போட்டை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கும்போது கதாதர் வந்து அழறாரு, நானும் உங்கள் கூட வருவேன், என்னால் உங்களை பிரிஞ்சிருக்க முடியாது, என்னால் ஒரு க்ஷணம் கூட உங்களை பிரிஞ்சிருக்க முடியாது, நானும் உங்கள் கூட வருவேன், என்னை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு கதாதர் சொல்கிறாரு. அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, இல்லை இல்லை கதாதர், நீ வந்து விரதம் எடுத்திருக்க, நீ சேத்திர சன்னியாசி பூரி சேத்திரத்துக்கு எங்கேயும் போக மாட்டேன், நீ தோட்டா நீ வந்து இந்த கோபிநாதருக்கு சேவை பண்ணுவேன், இந்த ரெண்டு விரதம் எடுத்திருக்கனா நீ அதை மீற முடியாது, அதை மீறினா அதுக்கு நான் காரணமாகவே அதோட அது அது அதோடைய வினை எனக்கு தான் வந்து சேரும், அதனால் தயவுசெய்து நீ வராத, என் கூட வரக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இல்லை இல்லை மகாபிரபு, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நான் வரேன் உங்கள் கூட, என்னால் உங்களை பிரிஞ்சிருக்க முடியாது, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதான் எனக்கு பூரி சேத்திரம், அதான் தாமம், நீங்கள் தான் எனக்கு கோபிநாதர், நீங்கள் கோபிநாதருக்கு நான் கைகறி பண்ணுறதோட உங்களுக்கு நான் சேவை பண்ண அது 1000 மடங்கு அதை விட உயர்ந்தது, அதனால் உங்களுடைய கைகறி தான் எனக்கு முக்கியம், உங்களுடைய சேவையில் எனக்கு எதுவும் முக்கியம் கிடையாது, நான் உங்கள் கூட தான் வருவேன், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதான் எனக்கு சேத்திரம், அது நீங்கள் இருக்கீங்களோ அதான் எனக்கு தாமம், அதனால் நானும் உங்கள் கூட வருவேன்னு அழற கதாதர். என் சைத்திர மாப்பு சொல்ல, இல்லை இல்லை நீ வந்து அந்த சபதத்தை மீறக்கூடாது, நீ கட்டாயம் இருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கதாதருக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. என் சைத்திர மாப்பு சொல்கிறார், ஓகே நீ அப்படி வந்தேன்னு என்ன அர்த்தம் தெரியுமா, என்னுடைய விருப்பம் இல்லை, உன்னுடைய விருப்பத்துக்காக தான் நீ வர, என்னுடைய விருப்பம் என்னது நீ இங்கே இருக்கணும் தான், நீ பூரியில இருந்து ஜெகநாதர் அதாவது கோபிநாதருக்கு சேவை பண்ணணும் தான் என்னுடைய விருப்பம், அதேமாரி நீ வரணும்னு நினச்சின்னா பகவானுடைய சேவையோட உன்னுடைய விருப்பம் தான் உனக்கு முக்கியம்னு நீ வரலாம் அப்படின்னு சொல்கிறார். தென் கதாதர் வந்து எதுவுமே பேச முடியாமல் அமைதியார் அழறாரு அழறாரு. தேன் சொல்கிறார், ஓகே உங்களுடைய விருப்பம் என்னவோ அதே அப்படியே நடக்கட்டும், உங்களை யார் கட்டுப்படுத்த முடியும், உங்களை யார் தடுத்து நிறுத்த முடியும், நீங்கள் முழுமுதற் கடவுள், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே பண்ணா செய்கிறேன்னு சொல்லிட்டு கதாதர் வந்து அங்கேயே தங்க முடிவு பண்ணுறாரு. ரொம்ப சைத்தன்ய மகாபிரபு அவரை விட்டு போகச்சே வந்து கதாதர் வந்து அவருடைய பிரிவு தாங்க முடியாமல் அங்கே மயங்கி விழுந்துடுறார். தென் சர்வம் பட்டாச்சாரியர் வந்து கதாதரை தூக்கி அழைச்சிட்டு கோயிலுக்கு கூட்டின்னு வந்துடுறாரு. கூட்டி வந்து சொல்கிறாரு, சைத்தன்ய மகாபிரபு சாஷா முழுமுதற் கடவுள், அது மட்டும் இல்லை அவரும் உன்னால் உன்னால் பிரிஞ்சு இருக்கவே முடியாது, அவர் வெளியில் தான் சொல்கிறாரு தவிர உன்னை பிரிஞ்சிருக்கேன்னு, அவர்னாலையும் பக்தர்களை பிரிஞ்சிருக்க முடியாது, ஆனால் இதெல்லாம் அவருடைய லீலை, யார் அதை புரிஞ்சிக்க முடியும், அவருடைய அவருக்கு மேலே உள்ள அன்பை யாரால் புரிஞ்சிக்க முடியும், யாரால் அதை வர்ணிக்க முடியும், ஸோ அதனால் நீ வந்து ஒன்றும் வருத்தப்படாத, சரி மகாபிரபு சீக்கிரம் திரும்ப வந்துடுவாங்க, அவருடைய வரிக்காக நம்ம காத்துட்ருப்போம் அப்படின்னு சர்வம் பட்டாச்சாரியர் சொல்கிறார். அதே போல் தான் என்ன ஆயிடுச்சுன்னா அன்று விருந்தாவனம் போக முடியாமல் சைதன்மாவு பாதிலே திரும்பி வந்துடுறாரு. திரும்பி வந்து பக்தர்களெல்லாம் சொல்கிறாரு, கதாதரை என்னை வேண்டி கேட்டு கூட நான் அவர் விட்டுட்டு போனேன் இல்லையா, அவருடைய அந்த மன வருத்தம் தான் வந்து எனக்கு விருந்தாவனம் போக முடியல என்னால், அதனால் நீங்களே நான் ஆசீர்வாதம் பண்ண தான் விருந்தாவனம் போக முடியும் அப்படின்னு பக்தர் இடத்துல சொல்கிறார். என் கதாதர் சொல்ல, இல்லை இல்லை நீங்கள் வந்து நீங்கள் முழு சுதந்திரமானவர், நீங்கள் முழு முதற் கடவுள், நீங்கள் என்ன விருப்பப்பட்டாலும் அது நடக்கும், நாங்கள் எங்களுடைய நோக்கம் உங்களை திருப்திப்படுத்துறது தான், எனக்கு ஒரே குறிக்கோள் உங்களோட சேவையில் ஈடுபடுறதா, உங்களை சந்தோஷப்படுத்துறது தான், அதனால் நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க, எனக்கு ஒரு இது இல்லை, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு கதாதர் வந்து அவருடைய அன்பு வெளிப்படுத்துறாரு. ஸோ எப்படி கதாதர் பண்டிதம் சைத்தன்ய மகாபிரபு அவ்வளவு அன்பு பரிமாற்றம் செய்யக்கூடியவங்க, அவ்வளவு நெருக்கம் மகாபிரபு மேலே. ஸோ கதாதருக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு சேவையை தவிர எதுவுமே கிடையாது, அவருக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு திருப்திப்படுத்தணும், அவர் சேவை பண்ணணும், அவருக்கு அன்பு தொண்டு செய்யணும், தென் அவருடைய கட்டளையை நிறைவேற்றணும். அவருடைய கட்டளையான அந்த கோபிநாதருக்கு சேவை பண்ணுறது, அப்புறம் பாகவதம் தினமும் வாசிக்கிறது, அப்புறம் தீட்சை அளிக்கிறது, பக்தர்களுக்கு வந்து தீட்சை கொடுத்து அவங்களும் கிருஷ்ணரோட சேவையில் ஈடுபடுத்துறது. ஸோ இதை வந்து ரொம்ப சிரத்தையோடு கதாதர் பண்ணிட்டு வர்றார். ஸோ எப்படி கொஞ்ச நாளில் சைத்தன்ய மகாபிரபு அவருடைய லீலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் கோலாவுக்கு வந்து அவனை போயிடுறாரு. இந்த கோபிநாதர் கோயிலில் வந்து தினமும் கோபிநாதர் கோயில் வந்து எல்லா பக்தர் கீர்த்தனை பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கு என்ன பண்ணாரு, சைத்திர மாபு எல்லா பக்தரும் கீர்த்தனை பண்ணிகிட்டே இருக்கும்போது சைத்திர மாபு கோபிநாதர் வந்து ஆலிங்கனம் பண்ணார், கட்டி தழுவிட்டு இருந்தார். அப்படி கட்டி தழுவிண்டு கோபிநாதருடைய தர்சனம் பண்ணிட்டு அப்படியே சைத்திர மாபு மறைஞ்சிடுறார். அப்போ கதாதரருக்கு ரொம்ப வருத்தம், அழுக வருது. ஏன்னா சைத்திர மாபு பிரிஞ்சு கதாதரனால ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. அப்போது அவர் வந்து அவருடைய பிரிவில் வந்து அழறாரு. தினம் தினம் வந்து சைத்தன்மாவுடைய பிரிவை நினச்சி நினச்சி வருத்தப்படுறாரு. அழுது அவர் அழுது அழுது அந்த பாவத்தில் எழுத்துக்கள்லாம் கரைஞ்சப்படுது. பாவத்தில் அந்த எழுதுல மைய எழுத்துக்கள்லாம் கலைஞ்சி ஏற்கனவே வந்து சைத்தன்மா அப்புறம் கதாதர பண்டிதரும் பாகவதம் படிக்கிறச்சே வந்து ஒருத்தர் ஒருத்தர் அந்த கிருஷ்ணன் மேலே அன்பை வெளிப்படுத்தி அந்த புக்கில் பாதி எழுத்துக்கள்லாம் அழிஞ்சு போயிருக்கும். ஸோ இப்போது சைத்தன்மாவுடைய பிரிவு தாங்க முடியாமல் கதாதர் அழுதழுது ஒட்டுமொத்த பாவத்தில் உள்ள எற்றெல்லாமே வந்து மறைஞ்சப்படுது. இப்படி தினமும் வந்து சைத்தன்மாவுடைய பிரிவில் வந்து அவரை நினச்சிட்டே கதாதர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தின்னு வர்றார். ஸோ அதனால் நினச்சி சீக்கிரமாகவே அவருடைய முதுமை அடைகிறார். சைத்தன்மாவுடைய பிரிவில் இருந்து அவருடைய ஏஜ் ரொம்ப முதுமை அடைஞ்ச மாதிரி ஆகி அவரால் வந்து கோபிநாதருடைய சேவை, கோபிநாதருக்கு மாலை கூட அனுபவிக்க முடியல. ஒரு நாள் ரொம்ப முடியாமல் அப்படியே எந்திரிச்சு கோபிநாதருக்கு மாலை போடும்போது கோபிநாதர் என்ன பண்ணார், கதாதர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப வருத்தத்தில் இருக்கார், அவர் சைத்தன்மாவுடைய பிரிவு தாங்க முடியல, அவருக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு கோபிநாதர் அப்படியே உட்காந்துடுறார். நம்ம வந்து கிருஷ்ணா வந்து புல்லாங்கல் வச்சுட்டு எல்லாத்துக்கும் நின்றுட்டு இருக்கிற மாதிரி தான் பார்க்க முடியும். அந்த கோயிலில் மட்டும் கிருஷ்ணா உட்காந்துட்டு இருப்பார். கதாதருடைய சேவை ஏற்றுக்கிறதுக்காக கிருஷ்ணரே வந்து உட்காந்து அந்த மாலையை வாங்கிக்கிறார். ஸோ இப்படி தன்னுடைய இறுதி நாளில் சைத்தன்மா அப்புறம் லீலையை முடிஞ்சு போனதுக்கப்புறம் அவருடைய நினைவிலே இருந்து கதாதரும் இந்த உலகத்தை விட்டு சைத்தன்மா நித்தியமா லீலையில் பங்கெடுக்கிறார். ஸோ இப்படி கதாதர் பண்டிதர் இந்த உலகத்திலிருந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு மிக சிறந்த உதாரணமாக எப்படி பகவான் மேலே அன்பு செய்யணும், பகவானுடைய சேவை தான் நம்ம முக்கியம், ஆன்மீக குரு திருப்திப்படுத்தா நம்ம வாழ்க்கையில் லட்சியமாக இருக்கணும், ஆன்மீக குரு ஒரு திருப்தி தான் நம்முடைய உண்மையான சந்தோஷம், ஆன்மீக குரு திருப்தி அடைஞ்சானா கிருஷ்ணா திருப்தி அடைவார், சைத்தன்மாவுக்கு திருப்தி படுத்துறது தான் நம்முடைய லட்சியம், சைத்தன்மாவுக்கு திருப்தி அடைஞ்சால் பக்தர்கள் திருப்தி அடைவாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப எளிமையாக சாதாரணமான முறையில் வந்து கதா பண்ணிது வந்து ரொம்ப சிரத்தையோடு அந்த கைங்கரத்தை பண்ணி நமக்கு காமிச்சிருக்காங்க. அவர் எந்தளவுக்கு கிருஷ்ணன் மேலே அன்பு வச்சுருந்தாங்க, எந்தளவுக்கு சைத்தன்மாவுக்கு மேலே மாறாத அன்பு வச்சுருந்தாங்க, அவருடைய கைங்கரியத்தில் எந்தளவுக்கு துளி கூட மனம் பெறலாமல் ஸ்திரமான உறுதியோட பக்தியோட வந்து சைத்தன்மா கைங்கரியம் பண்ணாங்க. தன் வாழ்நாள் முழுதும் பிரம்மச்சரிய விரதம் சன்னியாசியாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமே வந்து சைத்தன்மா சேவைக்காக அர்ப்பணித்த மிக உன்னதமான பக்தர் கதாதர் பண்டிதர். ஸோ இன்றைக்கு வந்து நம்ம அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், நமக்கு வந்து சைத்தன்மாவுடைய கருணை கிடைக்கணும். ராதாவோட கருணை இல்லைன்னு கிருஷ்ணாவோட கருணை கிடைக்காது, அதே மாதிரி கதாதர் பண்டிதரோட கருணை இல்லை நமக்கு சைத்தன்மாவுடைய கருணை கிடைக்காது. அதனால கதாதர் பண்டிதர் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், நமக்கும் கிருஷ்ணர் மேலே தூய்மையான அன்பு ஏற்படணும், ஹரிநாமத்தில் வந்து நமக்கு ருச்சி ஏற்படணும், ஹரிநாமத்தில் வந்து குற்றம் இல்லாமல் ஜபிக்கணும், நாம ஜபிக்கிறது நமக்கு ஸ்திரமான புத்தி இருக்கணும், பக்தி தொண்டில் வந்து மனம் பெறலாமல் நிலைத்த உறுதியான மனதோடு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணி நம்ம வந்து தொடர்ந்து கிருஷ்ணாவுடைய தாமரை பாதங்களை மனதில் நினைச்சுக்கணும் அப்படின்னு நம்ம கதாதர் பண்டிதர் பிரார்த்தனை பண்ணுவோம். அவருடைய ஆசீர்வாதத்தை வந்து இன்றைக்கி எல்லோரும் பார்த்திப்போம். ஜெய் ஸ்ரீ கதாதர் பண்டிதர் கி ஜெய், ஸ்ரீ கதாதர் பண்டித் தீபாவளி மகோத்சவ கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், கோட்பிரேம்.